நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலமலை ராமதேவாலயமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுடியாரூர் கமலமுடியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போனாதர் பழனிமலை போனாதர் பழனிமலை போனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதி சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகமும் இயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று புதன்கிழமை சத்சங்கம் எங்களுடைய சங்கத்தில் மற்ற உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இந்த சத்சங்கத்தில் வழமையாக நான் பாபாஜியின் தெய்வீக குரலில் இந்த ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த படிப்பை உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் பாபாஜியினால் உங்களுடைய சித்தத்துக்குள் கொண்டு வரப்படும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 122, 123, 124, 125. இந்த பக்கங்களில் இப்போ தொடர்ச்சியாக ரெண்டு மூன்று வகுப்புகளாக பாபாஜிக்கும் நீலகண்டன் அவர்களுக்கும் நேரடியாக நடந்த உரையாடல் இந்த புத்தகம் எழுதுவதற்கு அதை படித்து கொண்டு போகின்றோம் என்று நினைவூட்டி இன்றைய நான் வாசிப்பை தொடங்குகின்றேன். 1952 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று 12 பக்கங்கள் எழுதுமாறு உரைத்த பாபாஜி உரைத்த பின் இரவு 2:30 மணிக்கு பாபாஜி பேசினார். அடுத்த வாரம் துண்டு பிரசுரங்களை அங்கத்தினர்களுக்கு அனுப்பலாம். அவர்கள் என்னை பற்றிய புத்தகம் வாங்குகிறார்களா என்று பார்க்க வேண்டும். உங்களை ஓய்வெடுக்க நான் விடவில்லையே. என்னை மன்னிக்க, நீயும் உன் மறுபாதியும் மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டும். இந்த நூல் முடிந்ததும் மரணத்தின் மரணம் என்ற நூலை தொடங்க வேண்டும். அதற்கு ரூபாய் 11 என விலை இடுக. 1953 ஏப்ரல் மாதம் அது வெளிவர வேண்டும். இதற்கிடையில் எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல் என்ற நூலின் முன்னுரையில் மரணத்தை பற்றியும் ஆவியுலக தொடர்பு பற்றியும் நீலகண்டனிடம் இருந்தால் எழுத திட்டமிட்டிருந்தார். இதற்கான ஆதாரத்தை எளிமையாக ஊகிக்கலாம். சத்குருவுக்கே எல்லா புகழும். அடுத்த நாள் இரவு பாபாஜி வந்தார். நீலகண்டன் சொன்னார், இந்த சாய்வு நாற்காலியில் உட்காருங்கள். பாபாஜி அதற்கு சரி என்றார். நீலகண்டன் மீண்டும், தயவு செய்து உட்காருங்கள். அருகிலிருந்த நாற்காலியில் பாபாஜி உட்கார்ந்தார். பாபாஜி சொன்னார், சரி மேலே தொடர். அதற்கு நீலகண்டன், குருதேவா, குறிப்பில்லாமல் நீங்கள் சொல்லாமல் எப்படி எழுதுவது? குறிப்பில்லாமல் என் மறுபாதி எவ்வாறு முன்னுரை எழுதுவார் எனக் கேட்டார். அதற்கு பாபாஜி, எப்படியோ எழுதுவார், எழுது. மூன்று விரல்களை நீட்டினார். நீலகண்டன் எழுதினார். ஆச்சரியமாக பல புதிய செய்திகளை அவர் சுலபமாக எழுதினார். இது ஒரு தெய்வீக முன்னேற்றம். இதுவரையில் நீலகண்டன் வெறும் செய்தியாளராக மட்டுமே இருந்தார். ஆனால் குருவின் எண்ணங்கள் மனத்தளவில் இப்போது வந்தடைந்தன. கிரியா பாபாஜியின் ஆற்றல் அளவிடக்கரியது. அடுத்த நிலையில் நீலகண்டன் மனம் இரண்டாக பகுக்கப்பட்டு வெளிப்பகுதி பாபாஜியின் எண்ணங்களை வெளிப்படுத்தியும் உள்பகுதி இந்த தெய்வீய நாடகத்தின் சாட்சியாகவும் மாறலாம். வழக்கம் போல 11 பக்கங்கள் எழுதப்பட்டன. அடுத்த வெளியீட்டை மரணத்தின் மரணம் என்று பெயரிடச் சொன்னார் சத்குரு. அது 800 பக்கங்கள் கொண்டதாக அமையலாம் என்று குறிப்பு கொடுத்தார். நீலகண்டன் கேட்டார், பாபாஜி அது என்ன புத்தகம்? அதற்கு பதில் சொல்ல நேரமில்லை. பாபாஜியின் மூன்றாவது புத்தகம் அமெரிக்காவில் வெளியிடப்படலாம். 1952 செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை துண்டு பிரசுரத்தில் குறிக்கப்பட்ட மூன்று பகுதிகளை கிரியா மூலகுரு மாற்ற விரும்பினார். நீலகண்டனுக்கு செய்தி அனுப்பினார், உன் மறுபாதியிடம் சொல்லு, கைகளை தொங்க போட்டு கொண்டு தியானிப்பதைக் காட்டிலும் படம் எடுத்த பாம்பு போன்று இருப்பின் அது பயன் தரும். கைகளை குறுக்காக மார்பில் சின் முத்திரையோடு வைத்து அதனை செய்தும் காட்டினார் பாபாஜி. குருநாதர் சந்நிதியில் எழுத்து வேலை தொடர்ந்தது. நீலகண்டனிடம் சில பகுதிகளை கீழ்கோடு இடச் சொன்னார் பாபாஜி. மையில் பேனாவை தோய்த்து எழுதி பழக்கப்பட்ட நீலகண்டன் மறதியாக புதுப்பேனையையும் அருகில் இருந்த மையில் தோய்த்தார். என்ன பேனாவை அடிக்கடி மையில் தோய்க்கின்றாய் என்றார் பாபாஜி நகைச்சுவையோடு. 17 பக்கங்கள் எழுதப்பட்டன. சோர்வே இல்லை. தெய்வீகத்தில் மூழ்கிய நீலகண்டன் நேரத்தை முற்றிலும் மறந்துவிட்டார். குழந்தாய், நேரம் விடியற்காலை 3:30 மணி ஆகிவிட்டது என நினைவுபடுத்தினார் சத்குரு. இந்த அத்தியாயத்தை முடிக்கும் முன்னர் என எழுதினார் நீலகண்டன். பாபாஜி பேசினார், இது உன் உரை, நீ நினைப்பதைப் போல் முடி. அவர் மறைந்தார். கடிகாரம் இரவு 10 மணி என காட்டியது. இடது முன்விரலை அசைத்தபடி தோன்றினார் பாபாஜி. ஒரு மாதத்திற்கு நீயும் உன் மறுபாதியும் நடப்புகளால் பாதிக்கப்படக்கூடாது. வேலையில் நிதானமாக இருக்க வேண்டும். இப்பொழுது எழுது. அவர் இடது கையை அசைத்தார். எழுதத் தொடங்கியது. 13 பக்கங்களுக்கு மேல் எழுதப்பட்டது. பாபாஜி நமஸ்தே என்று சொல்லாமல் பாபாஜி பாபாஜி, ஸ்ரீராம ராம, கிருஷ்ண கிருஷ்ண என்பதைப் போல என்று சொன்னால் போதும். நீலகண்டன், என் மறுபாதியிடம் இதனை சொல்லலாமா? பாபாஜி சொன்னார், இங்கு நான் சொல்வது எல்லாவற்றையும் நீ அவனிடம் சொல்லலாம். ஆனால் அவன் போக்கு முற்றிலும் வேறுபட்டது. 1952 செப்டம்பர் 21 நாள் இருட்டிய பிறகு வந்தார் சத்குரு. குழந்தாய், உனக்கு ஜுரம் அடிக்கின்றது. எழுதுவதை இன்று ஏன் நிறுத்தக்கூடாது? அவர் சொன்னது சரியே. நீலகண்டன், குருதேவா, பின் எப்படி இந்த புத்தகம் குறித்த நாளில் வெளிவரும்? எழுத்துப்பணி மீண்டும் தொடர்ந்தது. நீலகண்டன், கால் வலித்தது, உனக்கு கால் வலிக்கின்றதே, உன்னால் தொடர முடியுமா என்று கேட்டார் குரு. ஆம் என்பதை புன்னகையோடு கூறிய பதில். அதற்கு பாபாஜி, நான் எதிர்பார்ப்பவர்கள் சரியாக பணிபுரியவில்லை. நீயும் உன் மறுபாதியும் புத்தகம் உரிய நேரத்தில் வெளியாக இயன்ற அனைத்தையும் செய்கின்றீர்கள். அக்டோபர் 29 தேதி கல்கத்தா புத்தக விற்பனை நிலையத்தில் அது இருக்க வேண்டும். இரண்டாவது பதிப்பு இன்னும் நன்றாக அமையும். மற்றொருவர் பணம் கொடுப்பார் என்றார். நீலகண்டன் கேட்டார், அந்த மற்றொருவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சத்குரு தம் கை முன்விரலை உயர்த்தி வேலையை கவனிக்கச் சொன்னார். அந்த நாளைக்குரிய வேலை முடிக்கப்பட்டது. அடுத்த இரவு நீலகண்டனுக்கு நல்ல ஜுரம். இப்போது உன்னால் தூங்கவோ எழுதவோ முடியாது. ஓய்வெடு என்று எழுத்து வேலை கிடையாது. பாபாஜி மறைந்து விட்டார். திடீரென்று நீலகண்டனுக்கு புருவ நடுவில் வழக்கம் போல் மின்னல். சத்குரு மீண்டும் வந்துவிட்டார். கிரியா குழுவின் மூன்றாவது அங்கத்தினர் பற்றி அவர் பேசினார். 1952 செப்டம்பர் 23 தேதி செவ்வாய்க்கிழமை இரவு கிரியா பாபாஜி வழக்கம் போல் வந்தார். இன்று நீ எழுத வேண்டாம் என்றார் சத்குரு. இல்லை, நீலகண்டன் சொன்னார், இல்லை, நான் எழுத வேண்டும். பாபாஜி சிறிது நிறுத்தி, சரி செய், நீலகண்டன் சிறிது எழுதிய பின் மேலும் எழுத வேண்டாம் என்று தடுத்தார் சத்குரு. 1952 செப்டம்பர் 24 11 மணிக்கு ஜுரமாக இருந்தாலும் எழுதுவதற்கு தயாராக இருப்பதாக நீலகண்டனை பாராட்டினார் பாபாஜி. நீலகண்டன் எழுதி கொண்டிருக்கும் போது ஓம் கோயில் தமாசுக்களும் உற்சவங்களும் என் பணி அவ்வளவாக சரியில்லை என்றார் பாபாஜி. நீலகண்டன் அது என்ன பாபாஜி? பாபாஜி ஊம் எழுது என்றார். நள்ளிரவு 2:30 மணிக்கு பாபாஜி சொன்னார், எனக்காக நீங்கள் இருவரும் இவ்வாறு தொடர்ந்து பணியாற்றினால் சங்கம் எல்லா ஆச்சிரமத்திற்கும் தலைமையாகிவிடும் என்றார். 1952 செப்டம்பர் 25 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு பாபாஜி வந்தார். எனவே வேலையை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க நீங்கள் இருவரும் தீர்மானித்து விட்டீர்கள் என்றார். அது மௌன நாள். எனவே நீலகண்டன் பதிலை எழுதினார், குருதேவா நாம் வேறு என்ன செய்யலாம்? நம் நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அடுத்த பக்கத்திற்கு தேவையான பணம் இருந்தால் அதனை அச்சிட ஆரம்பிப்பேன் என்றார். சத்குரு சிரித்தார். நாளை காலை 5:30 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு KS பங்களாவிற்கு நேரே செல். ஒன்றும் பேசாது அவர் தருவதை ஏற்றுக்கொள். 3ஆம் நாள் அச்சகப் பணிக்கு அது சற்று குறைவாக இருக்கும். நேரே அச்சகம் செல். உன் குடும்பத் தேவைகளைப் பற்றி கவலைப்படாதே. தேவை சரியாகிவிடும் என்றார். அவை சரியாகிவிடும் என்றார். இன்றைய எழுத்துப்பணி நிறைவுற்றது. 2 மணிக்கு குருநாதர் மறைந்தார். கட்டளைப்படி நீலகண்டன் KS வீட்டிற்கு சென்றார். வாருங்கள் நீலகண்டன், உட்காருங்கள் என்று அவர் வரவேற்றார் KS. நீங்கள் உங்களிடத்தில் சரஸ்வதி பூஜை செய்வீர்களா என்று விசாரித்தார். அவர் 10 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்தார். தேவை 54 ரூபாய், 4 ரூபாய் குறைந்தது. ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒரு நமஸ்காரத்தோடு நீலகண்டன் பணத்தை வாங்கி கொண்டார். இந்த செயல் அவர் பக்தியை 100 மடங்கு அதிகமாக்கியது. அச்சகம் நோக்கி ஓடினார் நீலகண்டன். 1952 செப்டம்பர் 26 புத்தகம் எழுதுதல் மீண்டும் தொடங்கியது. இறுதியில் பாபாஜி அருமையான சொற்பொழிவு ஆற்றினார். சச்சிதானந்தம் என்றும் மரணத்தை வென்றவர் என்றும் மரணத்தின் மரணம் தம்மை வரையறுத்தார். 11வது அத்தியாயத்தில் தன் நிதியை பகிர்ந்து கொள் என்ற உன் தலைப்பில் இதனை காணலாம் என்றார். பாபாஜி எழுதுபவர் வருமான வரி அதிகாரியோடு அன்பாக இருந்தால் இப்போதைய ஏற்பாடு நிலைக்கும். பிரார்த்தனை செய்து பின் படுக்கச் செல்லும் வழி பற்றி குருநாதர் செய்து காட்டினார். நீலகண்டன் கேட்டார், இது எனக்கு மட்டும்தானா? பாபாஜி, இல்லை, அவனிடமும் சொல்லென்றார். இவ்வாறு கிரியா முறைப்படி படுக்கச் செல்லும் வழியை நாங்கள் அறிந்தோம். விடைபெறும் போது 2வது நூலுக்காக அக்டோபர் 2 வரை யாரிடமும் பணம் கேட்க வேண்டாம் என்று கிரியா நூல்களுக்கு ஆர்டர் வரும் என்றார் பாபாஜி. கிரியா பாபாஜியின் முதல் 3 நூல்களுக்கான விளம்பரம் 160 துண்டு பிரசுரங்கள். முந்தைய நாள் தான் ஒட்டினார் எழுதுபவர். 1952 செப்டம்பர் 27 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு 5 நிமிடம் இருக்கும் போது தியானம் முடிந்து கண்களை திறந்தார் நீலகண்டன். பாபாஜி சொன்னார், குழந்தாய் உனக்கு மிகவும் ஓய்வு தேவை. இன்று சரஸ்வதி பூஜை, மரபுப்படி நீ எழுதக்கூடாது. எதிர்முனையில் முணுமுணுத்தார் நீலகண்டன். அதற்கு பாபாஜி, வேண்டாம், எழுதாதே. நன்றாக தூங்கு, உடலை கவனி, அருகே வா. நீலகண்டன் பணிந்தார். ஆம், உனக்கு ஓய்வு மிக தேவை என்று சொல்லிக்கொண்டே நீலகண்டன் புருவ நடுவில் இருந்து மேல் நோக்கி மெதுவாக தடவினார் பாபாஜி. 1952 செப்டம்பர் 9 உன் மறுபாதியை என்னால் அடைய முடியவில்லை. இரவு 10 மணி ஆக சில நிமிடங்கள் இருக்கும் போது பாபாஜி விரைந்தார். நள்ளிரவிலும் இந்த வாக்கியம் திரும்பச் சொல்லப்பட்டது. நீலகண்டன், குருதேவா நீங்கள் அதையும் செய்யலாம். அவர் முன் தோன்றி நீங்கள் ஏன் பேசக்கூடாது? அது பிரச்சனையை தீர்க்கும் என்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபாஜி, ஓம் தொடரட்டும், விடியற்காலை 3 மணி வரை எழுத்துப் பணி தொடர்ந்தது. பாபாஜி சொன்னார், இன்னமும் உன் மறுபாதையை முடியவில்லை. நீங்கள் இருவரும் என்ன செய்ய போகின்றீர்கள்? 30ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் விடுமுறை நாட்கள். 4ஆம் தேதி பிரதம மந்திரியின் விறகியால் அரை நாள் விடுமுறை என்றார். நீலகண்டன் அதற்கு, குருதேவா, எல்லாவற்றையும் உங்களிடம் விட்டுவிட்டோம். தயவு செய்து ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, கிரியா பாபாஜி, இந்த வேகத்தில் சென்றால் புத்தகம் அக்டோபர் 12ஆம் நாள் வெளிவரும். டாக்டர்கள் உலகத்தில் உங்களால் சரிவர இயங்க முடியவில்லை. உங்களுக்கு மறுபடியும் இரத்தம் வருகின்றது. நான் உங்கள் குரு, பிதா, கடவுள் என்கின்றீர்கள். இந்த நிலைக்கு நான் உங்களை வேலை செய்ய வைக்கலாமா என்று கேட்டார். நீலகண்டன் சொன்னார், நாங்கள் உங்களுக்காகவே வாழ்கின்றேன் குருதேவா. பாபாஜி புன்னகையோடு ஆசீர்வதித்து விட்டு மறைந்தார். 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி அதிக நேரத்திற்கு சம்பளம் தருவதற்காக பதிலாக நாளைக்கு நீங்கள் கேளிக்கையில் மகிழலாம் என்று கூறிவிட்டு வந்தார் பாபாஜி. நீலகண்டன், என்ன விளையாட்டு குருதேவா என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, உனக்கு பிடித்தது தான் என்றார். எழுத்துப் பணி முடிந்ததும் பாபாஜி மறுபடியும் பேசினார். இந்த நூல் எழுதி முடிந்ததும் உனக்கு 15 நாட்கள் ஓய்வு. இந்த நூல்கள் முடிக்கப்பட்டு விட்டால் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பணியகம் அருகே நீ செல்ல வேண்டிய நிலையே எனக்கு இருக்காது. அதற்கு நீலகண்டன், இந்த 2 நூல்களை குறிப்பிடுகின்றீர்களா என்று கேட்டார். பாபாஜி, இல்லை, மேலும் 2 நூல்கள் உள்ளன. மரணத்தின் மரணம் என்ற நூலும் இன்னொன்றும் என்றார். இன்னொரு நூலின் பெயரை நான் அறியலாமா என்று கேட்டார் நீலகண்டன். பாபாஜி சொன்னார், மரணத்தின் மரணம் நூல் எழுதி முடியும் தருவாயில் நீ அதை அறிவாய் என்றார். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இன்று என்னால் இந்த 4 பக்கங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து மிகவும் அற்புதமான பக்கங்கள். இருவருடைய உரையாடல்களை எல்லோரும் கேட்டீர்கள், கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதில் சில சில நுணுக்கமான விடயங்களை சில சில இடங்களில் பாபாஜி கொடுக்கின்றார். அதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் நீலகண்டன் கேட்ட கேள்விக்கு சொல்கின்றார். 3ஆம் அவர் என்ற ஜோகி ராமையாவுடனும் மற்றவர்களுடனும் என்பது அதன் குறிப்பு. ஆகவே இந்த உரையாடலில் இருந்து சில நுணுக்கமான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய வாசிப்பில். அதை நீங்களே மீண்டும் வாசிக்கும் போது அறிவீர்கள். அந்த இடத்தில் வரும் அந்த குறிப்பை எடுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள் என்று சொல்லி இந்த வாசிப்பை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி. இன்று இறைவனையாவை இணைப்பில் காணவில்லை. அவர் இருக்கும் நாட்டில் இப்போது அதிகாலை 2 மணி, லண்டன் மாநகரில். அதால் வரவில்லை என்பது தெரிந்தது. விடயம் வருவார் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. அதேபோல் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இன்று இல்லை, பணி காரணமாக வரவில்லையோ தெரியவில்லை. ஆகவே இந்த சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து இன்று வாசிக்கப்பட்டது. அதில் இருந்து சில விடயங்கள், முக்கியமான விடயங்களை இறைவனையா கார்த்திகேயன் ஐயா சொல்வது போல் இங்கு கொண்டு வருகின்றேன். மிகவும் முக்கியமான விடயம், உங்களுடைய கைகளை தொங்க போட்டு தியானிப்பதை காட்டிலும் படம் எடுத்த பாம்பு போன்று இருப்பேன், அது பயன் தரும். கைகளை குறுக்காக மார்பில் சின்முத்திரையோடு வைத்து அதனை செய்து காட்டினார் பாபாஜி. இங்கு அவர் குறிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய தியானத்தை கிரியாயோகா சாதகர்கள் செய்யும் போது சின்முத்திரை ஞானமுத்திரை போட்டு செய்ய வேண்டும். முதலாவது, கைகளை பாம்பு போல் வைப்பது என்பது உங்களுடைய கைகளை முழங்கை அளவில் மடித்து வைக்கும் போது அது கூப்பிய பாம்பு படமெடுப்பது போல் இருக்கும். 2 விரலில்தான் முத்திரை இருக்கும், அது மறைந்திருக்கும். மற்றைய கைகள் முழங்கையை சுற்றி இருக்கும் என்பது ஒரு கருத்து. அதை விட தியானத்தில் இருக்கும்போது கைகளை தொங்க போட்டு செய்யாதே என்று சொன்னது, பல முறைகளில் தியானத்தை செய்யும் வழக்கங்கள் பல யோகா மரபுகளில் அதை தொடையில் வைத்து செய்வார்கள். கைகளை தொங்க போட்டு கொண்டு கையில் ஞான முத்திரை போட்டிருப்பார்கள் பெரும்பாலும். அதை பாபாஜி கிரியா யோகத்தில் மறக்கின்றார். கைகளை தொங்க போட வேண்டாம் என்று சின்முத்திரை ஞான முத்திரை போட்டு செய்யுங்கள் என்ற குறிப்பை இங்குதான் கொடுத்திருக்கின்றார் வாசகர்களுக்கு சாதகர்களுக்கு. ஆகவே இன்று எல்லோரும் நாங்கள் அதை உணர வேண்டும். எவ்வளவு முக்கியம்! எங்களுடைய தியானத்தை செய்யும் போது கைகளை தொடையில் வச்சுக்கொண்டு சாதாரணமாக தியானம் செய்வது போல் செய்யலாம், ஆனால் கிரியா யோகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட முறை சின்முத்திரை லீட்டு ஞானமுத்திரை என்று ஜோகியார் இன்னொரு புத்தகத்தில் குறிப்பு தந்திருக்கின்றார். அதாவது சின்முத்திரை ஞானமுத்திரையை நல்கும் என்பதுதான் அதன் கருத்து. எல்லோருக்கும் அதனுடைய விளக்கம் தெரிந்த விளக்கம், சின்முத்திரை என்பது நீங்கள் இடது கையில் ஆண்கள் போட வேண்டும், உங்களுடைய சுட்டு விரலை கட்டை விரலின் நடுவில் அமழ்த்தி, மிச்சய மூன்று விரல்களுக்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரிந்த விளக்கம், இருப்பினும் இங்கு கூறுகின்றேன், ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று விரல்களை நீட்டி வலது கையை மடித்து அதற்கு மேலாக இடது கையை வைத்து உங்களுடைய தியானத்தை செய்ய வேண்டும் என்பது ஜோகியாருடைய முறையில் அவருடைய புத்தகத்தில் படத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் பெண்களும் அந்த முத்திரைகளை போட்டு செய்ய வேண்டும். ஆகவே இந்த பாபாஜியின் இந்த வாசிப்பில் தான் நீலகண்டனுக்கு சொல்லப்படுகின்றது. அவர் ஏன் அதை சொன்னார் என்றால், இன்னொரு இடத்தில் அதை பற்றி குறிப்பு வருகின்றது இந்த புத்தகத்தில். இவர் இங்கு சொல்லும் போது, இனி அடுத்தடுத்த பக்கத்தில் வரும் என்று நினைக்கின்றேன், இவர் இங்கு பாபாஜி நீலகண்டனுக்கு அதை சொல்லும் போது, இந்த நிலையில் தியானம் செய்து கொண்டிருந்த யோகி ராமையா அவர்களுக்கு கையில் சுளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று பாபாஜி குறிப்பு கொடுக்கின்றார். அது இனி வரும் என்று நினைக்கின்றேன், அடுத்தடுத்த பக்கத்திலா இன்னொரு இடத்திலா என்பது தெரியவில்லை. இதில் முக்கியமான விடயம் என்ன? மீண்டும் பாபாஜியின் புத்தகங்களை வாசிக்கும் போது எல்லா விடயங்களும் தொடசலாக ஒரு கதை போல் வர மாட்டாது. ஆன்மீக விடயங்கள் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பு தரப்படும், உங்களை சிந்திக்க வைப்பார் பாபாஜி. ஒரு 15 பக்கத்துக்கு பின்னால் அதற்குரிய விடை இருக்கும். ஆனால் அந்த விடை வரும் வரை உங்களுடைய பொறுமை இருக்காது. ஆகவே அந்த 15வது பக்கத்துக்கு பிறகு அதற்குரிய குறிப்பு வரும்போது நீங்கள் அதை தவற விட்டு விடுவீர்கள். அதுதான் அவருடைய புத்தகத்தின் மகிமை. நீங்கள் அதை தொடர்ந்து உள்வாங்கி வாசித்து கொண்டிருக்கும் போது, பல முறை வாசித்து கொண்டிருக்கும் போது எல்லா விடயங்களுக்கும் விடையுண்டு இந்த புத்தகத்தில். ஆனால் நீங்கள் அந்த தொடர்ச்சிகளை எங்கெங்கு வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கும் அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் வளர வேண்டும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமா.